వస్త్రోద్ధూతమిధౌ సహస్రకరత పుష్పార్జనే విష్ణుత గంధే గంధవహత్మతన్న పతనే బహిర్ముఖాధ్యక్షత పాత్రే కంచన గర్భతస్తి మయితే బాలేందు చూడామణే శుశ్రూషాం కరవాణి తే పశుపతే స్వామిన్ త్రిలోకీ గురో నాలంబా పరమోపకారకమిదం ఏకం పశూనాం వదే పశ్యన్ కుక్షితాంతరాచరగణాన్ బాహ్యస్థితాన్ రక్షితుం సర్వామధ్యబలాయన ఔషధమతి జ్వాలాకరం భీకరం నిక్షిప్తం గరళం గడే నగిలితం నోద్గీర్ణమేవ త్వయా. శివానందలహరి ప్రకరణం. இந்த பிரகரணத்துக்கே சிவானந்தம்னு பேர் வச்சிருக்கார். சௌந்தர்யஹரி, ஆனந்தஹரி, இப்படி பிரகரணங்கள்லாம் இருக்கு. இது சாதாரண ஆனந்தம் அல்ல, சிவானந்தம். சிவானந்தம்னு சொல்றதுல என்ன ஒரு விசேஷம்? உபனிஷத்துகள்ல சிவானந்தம் காணலையே, பிரம்மானந்தம் தான் இருக்கு. இந்த சிவானந்தம்னு ஒரு சொரூபத்துக்கு என்ன அர்த்தம்? பரம மங்களமாகவும் இருக்கு, ஆனந்தமாகவும் இருக்கு. சாதாரணமாக லோகத்துல இன்னொருத்தர துன்புறுத்தி ஆனந்தத்தை அடையவா சில பேர் இருக்கார், அது நிஜமான ஆனந்தம் இல்லை, அதனால பாபம் வருது. இது பரம மங்களஸ்வரூபமான ஒரு ஆனந்தம். இதை அனுபவிக்க அனுபவிக்க உங்களுக்கும் நல்லது ஏற்படும், அதை பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கும் நல்லது ஏற்படும். அப்படிப்பட்டதான அழகான ஒரு ஆனந்த ஸ்வரூபம். இந்த ஆனந்தமானது மேலும் மேலும் பெருகி போயிட்டே இருக்கு. அதான் சிவானந்த லஹரின்னார். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், எங்கே இருக்கார்? ஒரு இடத்துல, ஒரு கோயிலில், ஒரு கருவறையில் மட்டும் இருக்கார்னு நினைக்கப்படாது. சர்வவியாபி ஜனார்தனா அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, உள்ளும் புறமும் எங்கும் வியாபிச்சிருக்கார். அவருக்கு ஆதியோ அந்தமோ காணப்படலை, எல்லாமும் வியாபிச்சிருக்கார். பிரம்மாண்டத்துக்கு மேலமும் இருக்கார். பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, 17-14 புவனங்கள் அவருக்கு ஒரு பாதமா, அது இல்லாமல் 3 பாதங்கள் அதுக்கு மேல இருக்குங்கிறார். ஆகையால் 14 புவனங்களையும் நீங்க எடுத்துட்டு பார்த்தாலும் அங்க இருக்கிறது ஒரு பாதம் தான் அவரால் பார்க்க முடியும். அவருடைய ஒரு பாதம் தான் நான் மனசால நினைக்க முடியும். அப்ப மீதி 3 பாதங்கள் இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. அந்த ஒரு ஸ்வரூபத்தை நாம மனசால கூட நினைக்க முடியாதுன்னு வேதங்கள் சொல்றது. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாதா, நம்ம புலன்கள் அதை அடையாது, மனசும் அதை எட்டி பார்க்காது. அப்படிப்பட்டதான இந்த பரமாத்மா, அவருக்கு நம்ம என்ன உபச்சாரம் பண்ண முடியும்? உபச்சாரங்கள் பாருங்க, சாதாரணமாக கோயிலில் போய் உபச்சாரம் பண்ணுறதுன்னா முதல்ல எந்த பகவானுக்காகவும் உபச்சாரம் ஆவாகனம்ங்கிறள். அது ஆனப்புறம் அவருக்கு தியாயாமி ஆவாகையாமி ஆசனம் சமர்ப்பயாமி அர்க்கியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி இருக்கு. அக்க ஸ்நாப்பயாமி, எங்கே இருந்து ஸ்நானம், எவ்வளோ ஜலம் வேணும்? இங்கே பரமேஸ்வரன் ஸ்நானம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஜலம் வேணும்? அவருக்கு வஸ்திரம் கொடுக்கணும்னா எந்த வஸ்திரம் எப்படி கொடுக்க முடியும்? ஆகையால் தூபம் தீபம் நைவேத்தியம் இவைகள்னா பார்த்தோம்னா முழுக்க உலகத்தையே சாப்பிட்றவர். அவருக்கு நாம் எவ்வளோ நைவேத்தியம் கொடுத்தா முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள்லாம் ஒன்றும் சரியாக வராது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுவாமி என்னால் முடியாதுன்னு சரணாகதி பண்ண வேண்டிய வேற வழி இல்லை. ஏன்னா வஸ்திரோத்தூத விதவு சஹசிரகரதா, 1000 கைகள் ஒருவேளை இருந்தால் உங்களுக்கு வஸ்திரம் கட்டலாமோ என்னமோ. ஏன்னா ஒரு கை இந்த அளவுக்கு தானே போறது, அதுக்கு மேலே முடியலையே. 1000 கைகள் இருந்தா வரிசையாக வந்து ஏதோ கட்டலாமோ என்னமோ தெரியுது. 1000 கரெக்டா 1000 இல்லை, நிறைய கைகள் வரும். புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா, புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுன்னா மகாவிஷ்ணுவா இருக்கணும். அவரால் புஷ்பம் குறைஞ்சதுன்னா கண்ணை கொடுத்தார். நம்மளால் அவ்வளோ தைரியம் இருக்கா இல்லையே. ஆகையால் கந்தே கந்த மகாத்மதா, காத்தா இருக்கவையானால் அவருக்கு உடம்பு முழுக்க சந்தனம் பூசி விடலாம். நமக்கு எட்டவே எட்டாது, அவருடைய பாதமே பாதத்தில் இருக்கக்கூடியதா, என்ன நகமே எட்டாது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஸ்வரூபத்துக்கு எப்படி சந்தன உபச்சாரம் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கோவிலில் சந்தன காப்பவர் முழுக்க விக்கிரகம் முழுக்க பூச்சலா, பரமேஸ்வரனுக்கு பண்ண முடியுமா? லிங்கத்துக்கு தான் பண்ண முடியும். அவருக்கு லிங்கத்தை அதிஷ்டானம் பண்ணி அந்த லிங்கத்தில் பண்ணலாம். நிஜமாக பரமேஸ்வரன் தான் அவருடைய ஸ்வரூபத்துக்கு பண்ண முடியுமா? கந்தம் கந்தத்தை போடணுமே, நான் வாயு பகவான் தான் இருக்கணும். அவர் தான் கீழும் மேலும் எங்கும் வியாபிச்சு அவருக்கு சந்தனத்தை பூச முடிஞ்சு அக்னி பகவானா இருந்தா அவருக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனை தேவதைகளும் எங்கெங்கே எந்தெந்த மூலையில யாராவது அதுக்கு அக்னி பகவானுக்கு ஹோமம் பண்றாலோ அந்த ஹோமத்தை பண்ணதான பதார்த்தங்களை எல்லாம் தான் உட்கொள்றார். உட்கொண்டு அந்தந்த தேவதையை கொண்டு போய் கொடுக்கிறார். ஓஹோ, அதனால்தான் ஹவ்யவாகு பேர். தேவதைகளுக்கு கொடுத்ததான பொருளை அவர் எடுத்துண்டு போறார். ஹவ்யம் வகதீதி ஹவ்யவாக, தேவதைகளுக்கு கொடுத்ததான ஒரு ஆகாரம் ஹவ்யம்னு பேர். அதை எல்லோருக்கும் சுமந்துண்டு போறார். அதனால அவருக்கு ஹவ்யவாகன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். அது மாதிரி அக்னியா இருந்தாரேனால் எல்லோருடைய ஆகாரத்தையும் நான் கொடுக்கல உங்களுக்கு முடியலையே. அக்னபஜனே பரிர் முக அத்தியக்ஷதா பாத்திரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி. அழகான பாத்திரம் கொடுக்கணும், இரண்டு கர்ப்ப மாதிரி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பாத்திரம் எவ்வளவு தங்கமாகும், எப்படி முடியும், முடியாதே, என்ன பண்ற சொல்லுங்க. பாத்திரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி மயிதே, இவைகள்லாம் இருக்குமே ஆனால் சூடு பாலெந்து சூடாமணே. ஹே சின்ன சந்திர பிறைய தலையில வச்சுட்டு இருக்கிறேன் நீங்க சுஷ்ரூஷாம் கரவாணிதே. இவைகளுக்கா நானும் சுஷ்ரூஷா பண்ண முடியும். கரவாணிதே பசுபதே சுவாமின் திருலோகி குரோ, மூலத்துக்கு குருவா இருக்கக்கூடியதான தாங்கள் உங்களுக்கு பண்ணணும்னா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. குருவுக்கு என்ன பிரதிபலனம் கொடுக்க முடியும், வேற யாருக்காவது இது கொடுக்கல. குருவுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்க முடியுமான்னு ஆச்சாரியர் சதஸ்லோகிங்கிற கிரந்தத்துல திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டஸ்திரிபுவன ஜடரே சத்குருஹோ ஞானதாது. சத்குருவா இருந்த ஞானம் கொடுக்கக்கூடியதான ஆசானுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க முடியும். அவருக்கு ஏதோ ரூபா கொடுக்கறதா, ஏதோ வசதி கொடுக்க, எது பண்ணினாலும் போறாதுங்கிற. ஏன் போறாது? அவர் வந்து நீங்க கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இல்லவே இல்லை. ஏன்னா அவர் பூர்ணமா இருக்க, குருவா இருக்கும் பொழுது எதையும் வேணும்னு எதிர்பாராமல் இருக்கார். எதையும் எதிர்பார்த்தா, எதிர்பார்த்த பொருளை கொடுத்தால் அவளுக்கு சந்தோஷம். எப்பொழுதுமே சந்தோஷம் எப்ப வேணா, நமக்கு எது வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பொருள் நமக்கு வந்தா அது சந்தோஷம். எது நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறோமோ அந்த பொருளே வந்ததுன்னு உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, துன்பம்னு. இது எப்படி டிஸ்போஸ் ஆஃப் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்னாச்சுன்னா, உங்க அத்தை கல்யாணத்துக்கு ஒரு 70 பேர் வெறும் சோஃபா செட் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அது எப்படி விற்கிறதுன்னு கூட நமக்கு தெரியாது, எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியாது. அப்ப நிஜமாக சந்தோஷம்னா எப்ப வரும், எது எப்பொழுது மனுஷனுக்கு தேவையோ அது அப்பொழுது கிடைத்தால் சந்தோஷம் இல்லையா? ஆகையால் இந்த குருவானவருக்கு அவர் எதையும் எதிர்பார்க்கல. ஏன்னா செல்ஃப் கண்டென்டட் பர்சன், போரும் அப்படின்னு நினைக்கிறவர். நானே சிஷ்யனுக்கு கொடுக்கிறேன் எனக்கூடியதான எண்ணத்தில் இருக்கக்கூடியதான குருவுக்கு நீங்க எதை பண்ணினா போறும் போறார். சரி, ரெண்டாவது அவர் கொடுக்கக்கூடியதான ஒரு செயலுக்கு நம்ம பிரதிபலனமாக இன்னது கொடுக்கலாம்னு பார்த்தேன்னா அதுவும் பண்ண முடியாது. ஏன், அவர் என்ன அப்படி பண்ணிவிட்டார், எனக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார் அவ்வளவுதானே அப்படின்னார். இது நன்னா இருக்கு, தெரியாத பொருளை மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்லை, உங்களை மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போய் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லாம பண்ணிவிட்டார். எத்விஞானே சர்வவிதம் விஞ்ஞானம் பவதி, எதை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுமோ அப்படிப்பட்டதான ஆத்ம ஜானத்தை சொன்னார். அவர் தான் குரு. ஏதோ மற்ற பதார்த்தங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறவள நம்ம ஆசான்னு சொல்லிட்டு இருக்கோம், டீச்சர்னு சொல்லிட்டு இருக்கோம். குருன்னு சொன்னா எப்படிப்பட்டவர், அவர் சிவ தத்துவத்தை சொல்றவர். அம்பாளை பூஜை பண்ணினா என்ன வருது, சிவஞான பிரதாயினி. அதே போல இந்த ஆச்சாரியன் என்ன பண்றார், உங்களுக்கு முக்திக்கு காரணமா இருக்கக்கூடியதான சிவஞானத்தை கொடுக்கிறார். இந்த சிவஞானம் வந்தா எனக்கு எப்படிப்பட்டதான நிலை வந்திருக்கு, இனிமேல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லாத அளவுக்கு எல்லாம் அறியக்கூடியதான ஒரு அறிவு வந்தது. அது மட்டும் இல்லை, ஸ்பர்ஷத்தே தத்ரா ஸ்பர்ஷ வேதினு ஒரு கல் இருக்கான். அந்த கல் என்ன பண்றது, இரும்பு அதை அதோட தொட வச்சோமையானால் அந்த இரும்பானது தங்கம் ஆயிடுறது. இப்படி ஒரு கல் வச்சுருக்கான் லோகத்துல. அது எப்படி, உன்னை கல்லை வச்சு இந்த இரும்பை தொட்டோமையானால் அது தங்கம் ஆயிடும். அதே போல சார் குரு, இரும்பாக இருக்கக்கூடியதான மனதை நன்றாக எளிமையாக ஆக்கி அவருடைய உபதேசத்தினார், அதை அழகாக தங்கமாக மின்னும்படி பண்றார். அப்படின்னு நம்ம சொல்லுமையானால் அதுவும் போறாது. ஏன்னா இந்த ஸ்பர்ஷவேதிங்கிறது இரும்பு, அந்த கல்லால் தொட்டோமையானால் இரும்பு தங்கமாகும். இப்போ தங்கமாக இருக்கக்கூடியதான அந்த பொருளை அதை கொண்டு போய் இன்னொரு இரும்போல தொட்டேன்னா அந்த பதார்த்தம் தங்கமாகாது. இது இரும்பாச்சு, இரும்பா இருந்தது, அந்த ஸ்பர்ஷவேதியை தொட்டதுமே இந்த இரும்பானது தங்கமாச்சு. மறுபடியும் இதை தங்கமாயிட்டு இதை கொண்டு போய் ஒரு இரும்பு பதார்த்தத்தோடு சேர்த்து வச்சோன்னா அது தங்கமாகாதான். தான் இரும்பா இருந்தது தங்கமானது ஒழிய இன்னொன்னை தங்கமாக ஆக்கக்கூடியதான சக்தி பெறலை. ஆனால் இந்த குருவானவர் என்ன பண்ணுறார், அந்த சீடனை தனக்கு சமானமாக பண்ணிட்டார். தான் சீடனை தனக்கு சமானமாக பண்ணினார். அதோடு மட்டுமல்ல அந்த சீடனையும் இன்னொரு 100 சீடனில் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை உண்டு பண்ணினார். ஆகையால் விவகாரம் என்ன, ஸ்பர்ஷ கல்லுக்கு விட ஒசத்தியான ஒரு பதார்த்தம். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு குருவுக்கு உவமையே உலகத்திலேயே சொல்ல முடியாது. சாதாரணமாக இப்படி இருந்தால் நீங்கள் லோககுரு, இப்படிப்பட்டதான பரசிவன் எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுமோ, அப்படிப்பட்டதான சிவஞானத்தை கொடுக்கக்கூடியதான பரமாத்மா நீங்கள், அப்படிப்பட்டதான உங்களை நான் என்னமா பூஜை பண்ணுவேன் பசுபதே சுவாமி திரிலோகி குரு அப்படின்னு போன ஸ்லோகம் பார்த்தோம். பிறகு ஹே பரமேஸ்வரா, நீங்க பண்ணினதான ஒரு உபகாரம் இருக்கு, அந்த உபகாரத்துக்கு நிகர் இல்லை. வேற யாராலையும் இப்படிப்பட்டதான உபகாரம் யாராலையும் பண்ண முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான உபகாரம் நீங்க பண்ணியிருக்கு, இதை நினைச்சாலே என்னால தாங்க முடியலைங்கிறார். நாலம் வா பரமோபகார கவிதம் ஏகம் பசு நம்பதே பத்தியம் குட்சிகதான் சராசரகடான் பாக்கியர்த்திதான் ரட்சிதும் சர்வம் நீங்க சரிமர்கபாலதீயமதிஜ்வாலாகராளம் விபோ பீகரம் நிக்ஷித்தம் கரளம் கலே நகிலிதம் நோக்கீர்ணமேவ ஸ்வயா. ஹே பரமேஸ்வரா, நீங்க பண்ணியிருந்தான பரமோபகாரகம், உபகாரகம்னு மட்டும் இல்லை உயர்ந்ததான உபகாரம், இது போன்றதான உபகாரம் அந்த சமயத்தில் பண்ணியிருக்கலேன்னு உலகம் முழுக்க இன்னைக்கு இருந்திருக்கா. இப்படிப்பட்டதான எல்லா பிராணிகளுக்கும் கூட்டு பண்ணினதான் இந்த பரமோபகாரகம் இருக்கே, இது ஒன்று போறாதா உங்களை சொல்றதுக்காக வேற என்ன, மனுஷன் நினைக்கிறதுக்கு ஒன்று போறும். நாலம்பா பரமோபகாரகம் இதந்து ஏகம் பசு நம்பதே, ஏ பரிசு நம்பதே, பசுக்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்க, ரொம்ப படிச்சவாள்னா ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்க பீபிளுக்கு அவளுக்கு சொல்லி கொடுத்து அது வசத்தி, அது ரைட்டு. ஆனா எது வசத்தின்னு ஒண்ணுமே தெரியாத சாதாரணமா இருக்கக்கூடியதான பிராணிகள் இருக்காளே குழந்தைகள், அவளை சொல்லி அவளுக்கு உயர்ந்ததான ஒரு நிலையை கொண்டு வந்து கொடுக்கறது அதான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்டா இருக்கிறவளுக்கு ஒரு ரெண்டு தானே அப்படி கைட் பண்ணினா போறோம், அப்படி இல்லை. சாதாரணமான மனுஷாளுக்கு இங்கெங்கும் பார்த்துண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு, மந்தமா இருக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு அவளை காப்பாத்து அவளை உயர்ந்ததான நிலைக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீள் பசு நம்பதே, நீங்கள் சாதாரண மக்களுக்கு எல்லா பசுக்களுக்கும் நீங்கள் பதியாக இருக்கள். பசுன்னா என்ன ஒன்றும் தெரியாது, மாடு இருக்கிற ரோடில் அது ஏதாவது யோஜனை பண்ணுறதோ நம்ம மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஒன்றே ஒன்று, எங்கே ஆகாரம் கிடைக்கும்னு அதை ஒன்று தான் பார்க்குறோம். பார்த்துவிட்டு ஆகாரம் கிடைச்சதோ ஒரு மூலையில் உட்காந்து படுத்துக்கிறது அவ்வளோ, எது வரைக்கும்னர் அடுத்த தரம் பசிக்கிற வருகின்றார். பசித்த பிறகுதான் எழுந்துக்கிறது, ஏதன் மத்தியில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது பயம் வந்தால் ஓடுறது அவ்வளோதான் தெரியும் அதுக்கு. நம் பயம் இல்லாத இடத்துலையே நம்ம சூஸ் பண்ணி இருக்கணும்னு அது ஞானம் இருக்கா, மழை பெஞ்சால் என்ன ஆகும் அதுக்கு ஏதாவது யோஜனை பண்ணுறதா, ஒன்றுமே கிடையாது. இப்படித்தான் சாதாரண மனுஷன் இருக்கா, ப்ராப்ளம் வந்தால் நம்ம பார்த்துப்போங்கிறாளே தவிர அதுக்கு முன்னாலேயே பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப குறைச்சலார மனுஷன். நீங்கள் இந்த டவுனில் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு என்ன ரிட்டையர் ஆனப்பறம் நம்ம எப்படி வாழ்வோம், அதுக்காக பென்ஷன் ஏதாவது இருக்கா, ஏதாவது சேர்த்து வைக்கணுமே, சேவிங் ஃபார் தி ரெய்னி டே, இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. கிராமத்தில் இருக்கிற மனுஷன் கொஞ்சம் யோஜனை பண்ணிடும், நம்ம இங்கே இருக்கிறதுனால நமக்கு தெரியலை என்னாச்சுன்னு. மரம் வச்சவன் ஜலம் விட மாட்டானாங்கிற கான்செப்டில் தான் போயிட்டு இருக்க விவகாரம் முழுக்க. மனுஷர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கா, ஒரு பயம் வந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது இல்லையே, யோஜனை பண்ணுறது இல்லையே. சாதாரணமான மனுஷியாள் பசுக்கள் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கா. என்னப்பா நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கோமே, மரணானந்தரம் நமக்கு என்ன ஆகும், உயர்ந்ததான கதி கிடைக்குமா, அடுத்ததாக நல்ல ஜென்மா கிடைக்குமா, இப்படி எல்லாம் யோஜனை பண்றதுங்கிறது ரொம்ப குறைச்சலான வியக்தி. ஏதோ போயிட்டு இருக்க வாழ்க்கைன்னு தான் இருந்துட்டு இருக்க. அதனால நம்ம எல்லாம் எப்படி பசு துள்ளி ஆளுங்கிற, அதனால நம்மளாம் நினைச்சுக்க கூடாது. சாதாரணமான மக்கள், வெளியில இருக்கக்கூடியதான மக்கள், அவ எப்படி வாழறா, பசிச்சா சாப்பிடுறது, பயம் வந்தா பயம் போக்கி கொள்றதுக்கு வழி என்ன பார்க்கறது, தூக்கம் வந்தா தூங்கிறது, இதுதான் பசு வாழ்க்கை. சாதாரணமா நம்மளே பாருங்க, உத்தியோகத்துக்கு போறோம், ஆத்துக்கு வர்றான், டிவி பார்க்கறோம், சாப்பிடுறான், தூங்குறான், வேற எதை பண்றான். காலம் எழுந்து ஏதோ சம்பிரதாயமான குடும்பமா இருந்தா குத்துவளுக்கு ஏத்தி மானி ஏத்தி வச்சா அங்க போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரான், இது காயத்ரி மந்திரம் பண்ணணும், மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், இது இருக்கா கேட்டா பொழுது இல்லைங்கிறான். பேப்பர் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, மணிக்கணக்கா கிரிக்கெட் காமெண்ட்ரி பத்தி பேசுறதுக்கு கமெண்ட் இருக்கு, டைம் இருக்கு, மற்ற எல்லா செயல்களும் பண்றதுக்கு சமயம் இருக்கு, இதுக்கு மட்டும் சமயம் இல்லையே, தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான். இப்படிப்பட்டதான பசு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியதான மனுஷாளை கட்டி காப்பாத்தவர் தாங்கள். பசு நம்பதே இதம் து ஏகம் பசு நம்பதே. என்ன பண்ணினீரையா, நீங்க என்ன பண்ணினே, என்ன எப்படி போட்டுறேன்னர். பத்தியன் குட்சிகதான் சராசரகணான் பாக்கியஸ்திதான் ரட்சிதும். அவர் சந்தர்ப்பத்துல உலகத்துக்கெல்லாம் துன்பம் வந்துடுது, ஒரு ஆபத்தை நேரிட்டது, அந்த ஆபத்தை அப்படியே விட முடியல, விட்டா என்ன ஆகும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிட்டு அவளை புதுசா சிருஷ்டி பண்ண வேண்டியதை தவிர அவளை மறுபடியும் கொண்டு வந்து இந்த நிலைக்கு வர்றதுன்றது ரொம்ப சிரமம். அப்படி இருக்கும் பொழுது பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், ஒரு தரம் பார்த்தாராம், அடாடா ஜனங்களை காப்பாற்றணும், எங்க இருக்க வெளியிலையும், எனக்கு வெளியில உலகத்துல 7-14 புவனங்கள் இருக்கு, இத்தனை புவனங்கள்ல எத்தனை பேர் இருக்கா, மனுஷால இருக்கா, பசுமாடு இருக்கு, அதே போல நாய் பூனை எத்தனை பிராணிகள் இருக்கு, இவளை எல்லோரையும் காப்பாத்த வேண்டியது என் கடமை, பரமேஸ்வரன் நினைக்கிறார். அவாவா அப்படி இருந்துட்டு இருக்கா, என்ன அறியாமலே, என்ன தெரிந்து கொள்ளாமலேயே, என்ன பூஜை பண்ணாமலேயே இருக்காவா, இருந்த போதிலும் அவளை காப்பாத்த வேண்டியது நம்ம கடமை. குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அவ பாட்டு விளையாண்டே இருக்கா, அந்த சமயத்துக்கு கூப்பிட்டு அம்மா சாதம் வைக்கிறான், நல்ல ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சா வெளியில போய் மண்ணில் விழுந்துன்னு அங்கே எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நாசம் பண்ணிட்டு கையெல்லாம் ஒரே விவகாரம் பண்ணிட்டு அப்படியே இருக்க குழந்தை, அதை கூட்டின்னு வந்து அதுக்கு ஸ்நானம் பண்ண வச்சு, வேற ட்ரெஸ்ஸை மாற்றி வச்சு, உடம்பெல்லாம் பவுடர் போட்டு அந்த குழந்தைய உட்கார வச்சு, ஃபேன் கீழே உட்கார வச்சு, அதுக்கு சாதத்தை கலந்து ஊட்டி விடுறாளோ இல்லையோ, அப்பவும் அது கலாட்டா பண்றது, ஓடணும்னு பார்க்கறது, ஏன் விளையாட்டுலாம் அவ்வளவு இஷ்டம். அது மாதிரி நமக்கு வேலை வேலைக்கு ஆகாரம் ஒவ்வொரு பிராணிக்கும் கிடைக்கணும், மனுஷாளுக்கு மட்டும் இல்லை. மனுஷாள் வந்து என்ன பண்றா, தன்னுடைய ஆகாரத்துக்காக ஏதோ முயற்சி பண்றா, அந்த முயற்சி கூட பண்ண முடியாததான பிராணிகள் இருக்கு, பாம்பு இருக்கு, தேள் இருக்கு, நண்டுவாக்கடி இருக்கு, அதெல்லாம் வெளியில ஆனந்தமா போட முடியுமா, தைரியமா போக முடியுமா, காட்டுல புலி சிம்மம் எல்லாம் இருக்க, அங்கே இருக்கும் பொழுதே அங்கே பூனையும் மற்ற பிராணிகளும் இருக்கு காட்டுல, எந்த சமயத்தில் பிராணி வந்து சிம்மம் வந்து கொன்னுடுமோ புலி வந்து கொல்லுமோ அதுக்கு தெரியாது, இருந்தபோலும் பதுங்கி பதுங்கித்தானே இருக்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடியதான பிராணிகளையும் காப்பாத்தராதா இல்லையா பகவான், அதுக்கு என்னென்ன விவகாரம் வேணுமோ எப்பப்போ வேணுமோ அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் அதுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார் பகவான். ஆகையால் உலகத்தில் இருக்கக்கூடியதான 84 லட்சம் ஜீவராசிகளில் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை பிராணியும் நான் காப்பாற்றுவோம். இது இங்கே மட்டும் இல்லை சுவாமி, இதே போல இன்னொரு செட்டு என் வயத்துக்குள்ள இருக்கு. எப்படி வெளியில் இருக்கக்கூடியதான பிராணிகள் மட்டும் இல்லை, இந்தியாலேயே இத்தனை கோடின்னு சொல்றேன், அது மாதிரி தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பிராணிகளையும், எந்தெந்த காட்டில் எந்தெந்த குகைக்குள்ள இருக்கோ அத்தனை பிராணிகளையும் நான் காப்பாத்துட்டு இருக்கேன். அது போறாதுங்கிறத என் வயத்துல வேற இன்னொரு செட்டு இருக்கு. பசியன் குட்சிகதான் சராச்சரகணான்னு, பத்தியன் குட்சிகதான், பயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பிராணிகள், அந்த பிராணிகள் என்ன சராச்சரகணான்னு, சிலது அசையக்கூடிய பிராணிகள், சிலது அசையாத பிராணிகள், மனுஷால் இருக்கா, மாடு இருக்கா, நாயே பூனை இவைகள்லாம் இருக்கு, பட்சிகள்லாம் இருக்கு. ஒரு சின்ன சத்தம் பண்ணினா அந்த பட்சி ஓடி போயிடுறது, கல் எடுத்து வீட்டினால்னா ஓடி போயிடுறது. ஆனா மரம் இருக்கு என்ன பண்ணு சார், அதுக்கும் பிராணம் உண்டுன்னு, கொடிக்கும் பிராணம் உண்டு. கத்தி எடுத்துன்னு போய் மரத்தை ரெண்டு கிளைய வெட்டி விட்றாங்க, கையை வெட்டினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. இவனுக்கு பார்க்கறதுக்கு மரம் அழகா இருக்கணுமா, யானை மாதிரியும் சிம்பம் மாதிரியும் அந்த மரத்தை அப்படியே கத்திரி போட்டு வைக்கிறோம், அதுக்கு என்ன வலிக்கும் யோஜனை பண்ணி பாருங்க. விரல் எல்லாம் நம்மளை வெட்டி விட்டா எப்படி இருக்கும் யோஜனை பண்றதுல. இவனுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும் அவ்வளவுதான். ஆனா அந்த பிராணிகள் எல்லாத்துக்கும் பிராணம் உண்டுன்னு அது அச்சரம்னு பேர். அசைய முடியாததான பிராணிகள் தென்னை மரமும் மாமரமும் அந்த மரத்துக்கு கீழே நெருப்பை வச்சு சமைச்சுக்கிறான், எவ்வளவு உஷ்ணம் இருக்கும். அந்த மரத்துல கயிறை கட்டிட்டு ஊஞ்சல் விளையாடுறான் கிராமத்துல, உங்க கையை நேரா வைக்க வச்சு அது கீழே ஊஞ்சல் கட்டினா எப்படி இருக்கும் யோஜனை படிப்பாங்க. அவைகளுக்கும் பிராணம் உண்டு, அவைகளுக்கும் வலி உண்டு. ஏன்னா அதுக்கு பிராணம் உண்டுன்னு சொல்றதே, அது வளர்றதே. ஆனா என்ன, எப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் தன் இடத்தை விட்டு போக முடியாது, அப்படி ஒரு நிலை அது. அந்த ரம்பத்தை வச்சு அப்படியே அறுக்கிற சார் மரத்தை, அப்படியே தான் இருக்க கதற முடியல, பிராணம் மட்டும் இருக்க. அப்படி இருக்கக்கூடியதான அவைகளையும் நான் காப்பாற்றணும். ஆகையால் சராசரகடான் பாக்கியஸ்திதான் ரட்சிதும், உள்ள இருக்கக்கூடியதான பிராணிகளை மட்டும் இல்ல, எனக்கு வெளியில் இருக்கக்கூடியதான பிராணிகள் இத்தனை வெளியிலையும் உள்ளும் புறமும் எங்கும் இருக்கக்கூடியதான எல்லா விதமான பிராணிகளையும் நான் காப்பாற்றணும். ஏன்னா அந்த விஷமானது உண்டா இருக்க ஹாலாகலம்னு ஒரு விஷம், அந்த ஹாலாகலமும் எனக்கூடியதான விஷம் பார்க்கடலை கடையும் பொழுது ஏற்பட்டது. தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்த ஒரு பிளான் பண்ணி பண்ணினா, தேவதைகள் தான் ஆரம்பிச்சது இதை. அரக்கர்களுக்கு சுக்கராச்சாரியர் இருக்க, அவர் ஒரு பெரிய மிருத சஞ்சீவினின்னு ஒரு மர ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சு விட்டார். அந்த மந்திரத்தினுடைய விசேஷம் என்னன்னா, யாராவது பிராணனை விட்டாரையானால் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஜலத்தை தெளிச்சாரையானால் அவன் மறுபடியும் உயிரோடு வந்துடுவான். அந்த உயிரோடு வர்றது மட்டும் இல்லை, அவன் வயசான 65-70 வயசாக இருந்தாலும் மறுபடியும் 35 வயசில் என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி வந்துடும். ஸோ ரொம்ப பேரும் பெட்டர் டு டைன்னு ஆரம்பிச்சிருக்கான், மறுபடியும் எவனவும் மறுபடியும் உடம்புல ஒரு சக்தியும் வரதோ இல்லையோ இப்படி ஒரு. ஏன்னா மிருத ஜீவனி இல்லை, மிருத சஞ்சீவனி, நன்றாக ஒரு ஜீவனத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு மந்திரம். பல வருஷங்கள் தபஸு பண்ணி பண்ணி அதை தயார் பண்ணின, அப்படிப்பட்டதான் அந்த மிருத சஞ்சீவனி வந்ததுனால அரக்கர்களுக்கு ரொம்ப கர்வம் வந்தாச்சு. ஏன்னா அவள்ல இனிமேல் யாருமே டெத்துங்கிறதே கிடையாது, மிலிட்டரியை ரைஸ் பண்ணணும்னு ஒரு விவகாரமே கொண்டும் கிடையாது, இருக்கிறதே போறோம். ஏன், நமக்கு தான் மரணம் வந்தா மறுபடியும் வந்துடுமே, யுத்தத்துக்கு எல்லோருமே ரெடி. அப்படி இருந்துட்டா தேவதைகளுக்கு என்னாச்சுன்னா, இவாளுக்கு அது போல இல்லை, பிராணம் போனா போனத்தான், என்ன சுவாமி இப்படி இருக்கே, அதோட மட்டுமல்ல அவன் அடியும் வாங்கணும் இல்ல, ரொம்ப ரொம்ப குறைச்சல். அது விவகாரம் என்னாச்ச, குறைச்சல் ஜனங்களுக்கு ரொம்ப 33 கோடிகள் தான் இவாள், அவளோ 66 கோடி. என்ன சார் இது, சரி பண்ணலையே, நம்ம மரணம் வந்தா பயம் வந்துருமே அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இவ என்ன பண்ணினா, மகாவிஷ்ணுவை போய் கேட்ட. மகாவிஷ்ணு சொன்னார், இதுக்கு ஒரு வழி இருக்கு, அமிர்தத்தை கடையணும், அமிர்த பார் கடலை கவிங் கடைங்கோ, கடைஞ்சா அமிர்தம் பிறக்கும், அந்த அமிர்தத்தை நீங்க பருகி நிலையானால் உங்களுக்கு மரணம் கிடையாது. அதுக்கு முன்னால் முன்னால் மரணம் இருந்தது வாழ்க்கை, அதுக்காகவே அமிர்த மதனம் பண்ண ஆரம்பிச்சா, அமிர்தத்துக்காக மதனம், அமிர்த மதனம். பார்க்கடலை கடைஞ்ச அமிர்தத்தை கடையில, சில பேர் அமிர்த மதனம் அமிர்தத்தை கடைஞ்சான்னா கிடையாது, அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சா, கடையறதுக்காக என்ன பண்றது அப்படின்னு கேட்ட. உங்களால மட்டும் போறாது, ரொம்ப பெரிய காரியம் இது, அரக்கர்களையும் நீங்க சேர்த்துங்கோ அப்படின்னு. அவ வருவாளா, இதுபோல அமிர்தம் வரும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அவ வருவாளான்னு மகாவிஷ்ணு பார்த்தார். கவலைப்படாதீங்க, எனக்கு கூப்பிடுங்க வருவான்னு. எப்படி வருவான்னு அவ யோஜனை பண்ணாளாம், நீங்க சொன்னது சரி, நாங்க யோஜனை பண்ணி சொல்றோம்னா, யோஜனை பண்ணினா அமிர்த சஞ்சீவனி இருக்கு, மிருத சஞ்சீவனி இருக்கு, ஆனா ஒன்னு ஸ்டாண்ட் பையா இன்னொன்னு வச்சுக்கணும், ஒருவேளை சுக்கராச்சாரியர் நம்மளை விட்டு போயிட்டாருனா அன்னைக்கு என்ன ஆறது, இல்லை வேற ஏதாவது ஒரு விவகாரம் தபஸ் பண்ணணும்னு போயிட்டார், அப்ப தேவதைகள் யுத்தத்துக்கு வந்தார், யார் காலமானாலும் அவளுக்கு மேல ஜலம் தெளிச்சா தானே விடும், சரி வேற யாருக்காவது சொல்லித்தராளா அவர்னா, அவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். நான் தானே இருக்கேன், நீங்க எப்ப வந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இல்ல இல்ல நீங்க சொல்லித்தான் கொடுக்கணும்னு குருவை சொல்ல முடியுமா? தேவதைகளுக்கு குருவா, அசுரர்களுக்கு குருவா இருக்காரு. அதனால என்ன, ஒரு தகராறு ஒரு கஷ்டம்னு வருமே, ஏன்னா இந்த கஷ்டத்துக்கு இன்னொன்னு ஸ்டாண்ட் பையா ஒண்ணு வச்சுக்கிடணும். அதனால அமிர்தமும் நம்ம பருகிட்டோம்னா பரவாயில்லையே அப்படின்னு ஆரம்பிச்சு நாங்களும் வரவும் ஆரம்பிச்சா, தேவதைகளும் அரக்கரர்களும் சேர்ந்து கடையை தொடங்கினா, வாசுகிங்கிற ஒரு புஷ்பத்தை ஒரு சர்ப்பத்தை கொண்டு வந்து அதை மத்தாக வச்சு, அந்த மந்தர பருவத்தை மத்தாக வச்சு, ரெண்டு வாசுகிங்கிற பருவத்தை நூலாக வச்சு ரெண்டு பேரும் கடையை தொடங்கினா. கடையும் பொழுது மகாவிஷ்ணு அவர் கூர்மாவதாரம் பண்ணி அந்த மலையானது கீழே சமுத்திரத்துக்குள்ள போகாம பார்த்துட்டார். வேகமா கடைஞ்சு அது மேலே போயிட்டா இருந்தது. அப்ப என்ன பண்ணினார், தானே இன்னொரு அவதாரமாக எடுத்திருந்தா அந்த மத்த கரெக்டா புடிச்சுட்டார். தேவதைகளுடைய பக்கம் தானே இருந்து இழுத்தா, ஒரே சமயத்துல மூணு அவதாரம் பண்ணியிருந்தான ஸ்வரூபம். இப்படி அமிர்தம் வேகமாக கடைய கடைய பார்க்கடைய பார்க்கடல்ல என்ன வேணுமோ அது வரல சுவாமி. முதல்ல என்னென்னமோ உச்சைஸ்ரவசுன்னு ஒண்ணு வந்தது, ஒரு குதிரை, வெளவெளேன்னு ஒரு குதிரை. ஐராவத்தம்னு ஒரு பெரிய யானை வந்தது. சிந்தாமணின்னு ஒரு பதார்த்தம் வந்தது. மகாலட்சுமி தாயார் உண்டானால், சந்திரன் பிறந்தார். இவர்கள்லாம் அமிர்தத்துவ கடையும் பொழுது வந்தது. இவர்கள்லாம் வர வரைக்கும் இந்திரன் என்ன பண்ணினா, கொண்டு வந்து சேஃப்டி லாக்கர்ல வை அப்படின்னு கொண்டு வந்து சொர்க்கலோகத்துல வைனர். இவர் ஒண்ணுமே சொல்லல, ஏண்டானர் வச்சுக்கட்டுமே, ஏண்டானர் அமிர்தம் வரப்போறது, இவளை உதச்சு நம்ம வாங்கிட்டு சாப்பிட்டுருவோம், அப்புறம் நம்ம இவளை அடிச்சு விட்டு இதை வாங்கிறது எவ்வளோ, அது வரைக்கும் பத்திரமாவதும் வச்சுக்கிட்டோம், அந்த பொறுப்பாவதும் அவள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு விட்டு அவ அங்கே வச்சு விட்டா. சரிட்டா, இவ இது பறக்க என்ன ஆக போறதுங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தா போல இருந்து ஒரு கருப்பாக ஒரு புகையாக வந்தது. அது புகையா வந்தது வரும்பொழுது என்ன பண்ணிட்டுனர், எல்லாவற்றையும் எரிச்சுண்டே வரும். அது வேகமா வருது, வரும்பொழுது எல்லா பதார்த்தங்களையும் எரிச்சுண்டே வருது. இது என்னதுன்னு கேட்டால், இதுதான் ஹாலாகலம்ங்கிற ஒரு விஷம். சமுத்திரத்துக்குள்ள ரொம்ப உள்ள இருக்கக்கூடிய இந்த ஹாலாகல விஷம் கிளம்பிட்டு, அது எப்ப கிளம்பும், பிரளய காலத்துல தான் கிளம்பும். நூறு வருஷ காலம் சூரியனானவன் உதித்த பிறகு, நடுவுல மத்தியானமா இருக்கிற பிறகு சம்பர்த்தாக்னின்னு ஒரு நெருப்பு, அது ரொம்ப கீழே இருக்க, அது என்ன ஆகும்னர், அது வர ஆரம்பிச்சு அதனுடைய ஜுவாலைகள் பிரம்மலோகம் வரைக்கும் போகுமா, எல்லா லோகங்களும் எரிஞ்சு போறதுங்கிற பிரளய காலத்துல. அப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தம் ஒன்று சேர்ந்து அப்படியே ரெஸ்டா இருக்கக்கூடியதான பதார்த்தம் ஒரே சமயத்தில் கிளம்பிடுச்சு சார், ஹாராஹலம்ங்கிற ஒரு விஷம். இது என்ன பண்றது, இந்த சந்தர்ப்பம் பார்த்து மற்ற தேவதைகள்லாம் பார்த்தா நடுங்கிட்டு ஓடி போயிட்டார். நம்ம என்னமோ ஆரம்பிச்சோம், கணர் வெட்ட பூதம் பெறப்பட்டதுன்னா இது போல வந்தாச்சு. இதை நம்ம எப்படித்தான் இதை தாங்க முடியும், யார் தாங்குவா, நம்ம பிராணம் போயிட்டுதுன்னு என்ன பண்றது, அதுக்கப்புறம் உறக்க வைக்கிறார், அது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல பிராணம் பண்ணா என்ன பண்றதுன்னு எல்லாருமே ஓட ஆரம்பிச்சு, அறக்காள் ஓடினா, தேவதைகள் ஓடினா, யாருமே இல்லை. அப்ப பரமேஸ்வரன் பார்த்தாராம், அடாடா நல்ல காரியத்துக்காக ஆரம்ப நகி கல்யாணத்தில் கஷ்டி துர்கத்தின் தாத கட்சி, நல்ல காரியம் ஆரம்பிச்சவளுக்கு கெடுதல் வரப்பட அப்படின்னு. கஷ்டம் வந்ததையானால் என்ன ஆகும்னர், உலகத்துல நம்பிக்கை போயிடும். நம்ம நல்ல காரியம் ஆரம்பிக்கிறோம், நடுவில் ஏதோ கஷ்டம் வந்தது துன்பம் வந்தது என, இனிமேல நல்ல காரியம் யாரும் ஆரம்பிக்க மாட்டான். ஸோ இப்போ நம்ம காப்பாற்றணும் ஜனங்களை. பழைய காலத்தில் இருக்கக்கூடியதான அக்னி இங்கே வந்தாச்சு, ஆகையால் அதை நான் காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு இருக்குன்னு ஆரம்பிச்ச. என்ன பண்ணினார், அதை கையால் எடுத்துட்டார். பசியன் குட்சி கதான் சராதர கதான் கணான்னு பாக்கியஸ்தி தான் ரட்சிதும். என்ன பண்ணினார், சவமத்திய பலாயன ஔஷதா, எல்லாம் சர்வ அமத்திய பலாயன ஔஷதம். அந்த எப்படி இருக்குன்னு, எல்லோரும் அங்கிருந்து ஓடக்கூடியதான வழிக்கு கொடுக்கறது. தேவதைகளாக இருக்க அறக்கா இருக்கட்டும், நான் ரொம்ப பயசாலி, நான் ரொம்ப தைரியசாலி, நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், ரொம்ப வீரியம் இருக்கு என்று சொல்றவனெல்லாம் அடுத்த க்ஷணம் ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டார். ஏன் என்ன ஆகும்னு தெரியலையே, அதை பார்த்தா அப்படி இருக்க, முன்னால நமக்கு தெரிஞ்சதையானால் அதை நம்ம சமாளிக்கலாம்னு ஒரு தைரியம் இருக்கும். பெரிய குத்துச்சண்டை வீரனா இருக்கான், அவனை பார்த்தாலே தெரியும் உனக்கு, அது பரவாயில்லை சண்டை போடலாம் அப்படின்னு. ஆனா இது எப்படி இருக்கு, இது எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல. ராமராவண யுத்தத்துல என்ன ஆச்சு, ராவண சைன்யம் அரக்காளுடைய சைன்யம் ரொம்ப விசேஷமாகத்தான் இருக்கு, அவளுக்கு இருக்கக்கூடியதா நாம அஸ்திரமோ சஸ்திரங்களோ அல்லது யுத்த பௌருஷமோ ஆயுதங்களோ அதுக்கு சமானமாக யாராலையும் சொல்ல முடியாது. ராவணன் இடத்துல இருக்கக்கூடியதான அஸ்திரங்கள் எல்லாம் சக்தி அஸ்திரம் மற்ற அஸ்திரங்கள் ரொம்ப விசேஷமானது. அப்படி ஓய்ந்ததான அஸ்திரங்கள் இருந்த போதிலும் தோத்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாள் நிறைய பிராணிகள் போனாலே காரணம் என்ன, ஏன்னா அவளுக்கு இந்த குரங்கோட எப்படி யுத்தம் பண்றதுன்னு தெரியல. இது என்னடா ஏதோ அம்ப போட்டா பரவாயில்ல சார், கல்லுன்னா போடுறது, மரத்தினால்னா அடிக்கிறது, இது இது போல எங்கேயாவது யுத்தம் பண்ணியிருக்கோம், ஜலத்தை இட்டு கொட்டுறது, இருந்தா போல இருந்த ஜலத்தை துப்புறது, அது விவகாரம். கையால் அடிச்சா பரவாயில்ல, வாளால் அடிச்சா ரோட்ல போயிட்டே இருந்தா மாடு பின்னால வாளால் அடிக்கும், பக்கத்துல போனா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டேன். அது மாதிரி பண்றது, எங்கேயோ வந்து மேல இருந்து வந்து குதிச்சு அப்படியே பிராண்டது பின்னால உடம்புல. இவர்கள்லாம் ஷீல்ட் எல்லாம் போட்டு இருக்கேன், அம்பு வந்து குத்தினா அது தைக்காது, ஆனா கிட்ட வந்து முகத்துல கீறித்துனா குரங்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பாக்கலாம், கண்ணை பிராண்டது. இப்படி இருந்ததுன்னா அதோட சண்டை போட முடியல. ஆகையால் இது என்னாச்சுன்னு, இது வரைக்கும் ரெகுலர் ஃபார்ஃபேர்ல என்னென்ன ஒரு பத்திரத்தை வச்சு வாங்கி வச்சுருந்தாலோ சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுருந்தாலோ அவைகள்லாம் ஒன்றும் பொருந்தலை. வாழ இடத்துல ஒரு இருந்தா போல இருந்து பாறாங்கல் பின்னால இருந்து வந்து இந்த குரங்குக்கு முன்னால இருந்து போடணும்னு தெரியல அதுக்கு, அது பாட்டுக்கு சைட்ல இருந்து போடுறது, எந்த பக்கத்துல இருந்து வர்றதோ என்ன வர்றதோ ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு ரொம்ப பேர் பிராணம் விட்டா. அது மாதிரி இந்த ஹாலாகல விஷமானது நம்ம இதனுடைய தத்துவம் என்ன எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்படி ஜனங்கள்லாம் பார்த்தா இங்க இருந்து ரிஸ்க் எடுத்துக்க முடியாது. பலாயனௌஷதமிதம் சர்வாமர்த்திய பலாயனௌஷதமிதம் சர்வ அமர்த்திய மர்த்தியான்னு இல்ல, மனுஷியால் முடுறது வசதி இல்ல, தேவதைகளே ஓட ஆரம்பிச்சுட்டா. சர்வாமர்த்திய பலாயனௌஷதம் அதிஜ்வாலாகரம் பீகரம் அதோட இல்ல, அது வரும்பொழுதே பயங்கரமா இருக்க சார். சில பதார்த்தங்களை பார்த்தாலே பயம். மனுஷியாளுக்கு என்ன விசேஷம்னு சொன்னா, பொருளை பார்த்ததுமே அது பயங்கரமா இருந்ததுன்னா பாதி அவனுடைய மனசு குறைஞ்சு போயிட்டு. ஒரு காரியத்தை நம்ம பண்ணணுமே ஆனால் என்ன வேணும், மனசுல ஒரு ஸ்தைரியம் இருக்கணும், இதை என்னால பண்ண முடியும், நான் இதை ஜெயிப்பேன் அப்படிங்கிற மனசுல ஒரு கான்பிடன்ஸ் இருக்கலாம். இது என்னாச்சுன்னா, இந்த வரக்கூடியதான வேகம் பார்த்தாலே கான்பிடன்ஸ் போயிடுது, வில் பவர் போயிடுது, அப்படின்னா ஓடி வருது. ஆகையால் என்ன ஆயிடுக்கிறார், பீகரம் அதிஜ்வாலாகரம், நெருப்பு பார்த்துட்டு ஓடி வரா போல வந்துட்டு இருக்க, எங்கெங்க வர்றதோ அங்க இருக்கிறவாள் பொட்டு பொட்டு விழுந்துட்டே இருக்கா சார், இனிமேல எப்படி காப்பாத்து பாருங்க. சர்வாமர்த்திய பலாயன உடதம் அதிஜ்வாலாகரம் பீகரம் நிட்சித்தம் கரளம், அதை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணே அந்த விஷத்தை, கரளம் நிட்சித்தம் களே எங்க தொண்டையிலேயே வச்சுட்டு அது திடீர் விழுங்கல நீங்க, அதை என்ன பண்ணினேள் வாங்கின்றேள், கையில வாங்கின்றேள், வாங்கி தொண்டையில வச்சுருக்கேள், விழுங்கவும் இல்லை வெளியில துப்பவும் இல்லை, இப்படி பண்ணிருக்க நீங்க. நிட்சித்தம் கரளே கரளம் களே நகிலித்தம் நகிலித்தம் அப்படி விழுங்கவில்லை. இது பாருங்க, இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணா பால் பாயசம் கொடுத்தா அது வாயிலே வச்சுருக்கோம், ஏன்னா இந்த நாக்கு ரெண்டு அங்குளம் நாக்கு இருக்கு, அதுக்குள்ள போயிட்டுதுன்னு வச்சுங்களேன் அந்த சுவையே தெரியாது, வெளியில இருந்தாலும் சுவை தெரியாது. இந்த நாக்குக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, அது வந்து அந்த நாக்கில் சம்பந்தப்பட்டு இருந்தால்தான் அது நமக்கு சுவையை தெரியும். உள்ள போனாலும் தெரியாது, வெளியில வந்தாலும் தெரியாது, அதனால அந்த வாயிலையே வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணார், அந்த தொண்டையே வச்சுட்டு இருக்கார் சார், கரளே கரளம் கலே நகிலிதம் நுத்கீர்ணமே வத்வயா, அட உள்ள வந்திருக்க சார் அப்படி வெளியிலையாவது விட்டுடலாமான்னார், அதுவும் விட மாட்டேங்கிறார். உள்ளையும் விழுங்கல வெளியிலையும் விடல, ஏண்டான்னார், வெளியில விட்டேனேயானால் உலகத்துல வெளி உலகத்தை அழிச்சுவிடும், நான் உள்ள விழுங்கினேனா வாய்ப்புக்குள்ள 7-14 புவனங்கள் இருக்கு எனக்கு, அந்த உள்ள இருக்கக்கூடியதான பிராணிகளை கொண்டுவிடும், எந்த பிராணிக்கும் எது வரப்படாதுங்கிறதுக்காக கழுத்திலேயே வச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் நீலகண்டன் ஆயிட்டார். அது என்னாச்சு, அந்த கழுத்தை மட்டும் கருப்பாயிட்டு. அதுக்கப்புறம் அம்பாள் வந்தாளாம், வந்து அந்த விஷத்தை தொட்டாளாம், விஷத்தை தொட்டதுமே என்னாச்சுனர், அந்த விஷத்துக்கு பவர் போயிடுதான். அந்த அம்பாளுக்கு அமிர்த வர்ஷினின்னு பேர். அந்த அம்பாள் என்ன பண்ணினா, அதை தொட்டா அவ்வளவுதான், என்ன இவ்வளவு விவகாரமே, தொட்டா அப்படியே அது நேரா தொடலியாம். எந்த கழுத்துக்குள்ள வச்சுருக்காரோ அந்த கழுத்தை தொட்டா அதனுடைய பவர் எல்லாம் போயிடுதுன்னு. அது என்ன இப்போ அது பவர் போயிடுத்து, இனிமேல வெளியில வந்தாலும் உள்ள போனாலும் ஒண்ணும் பண்ணாது, ஆனா அங்கே வச்சுருக்காரோ ஒருவேளை ஏதாவது மறுபடியும் வந்துருதுன்னா அப்படின்னு. இந்த ஒரு சகாயம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, அது யாரால பண்ண முடியும்? எல்லா தேவதும் ஓடி போயிட்டாளே, பயந்து ஓடி போயிட்டாளே. அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபத்தை நீங்க அன்னைக்கு நீங்க சகாயம் பண்ணலைன்னா இன்னைக்கு நான் உன்னை பார்த்திருப்பேனா, உன்னை போற்ற முடியுமா, எனக்கு மோட்சத்துக்கு வழி நான் தேட முடியுமாங்கிற. நானும் பரமோபகாரகமிதம் பத்தியங்குற்றான் சராச்சரகணான் பாக்கியஸ்திதான் ரட்சிதும். இதை காப்பாற்றுவதற்க சர்வ அமர்த்திய பலாயன ஔஷதம் அதிஜ்வாலாகரம் பீஷணம் ரட்சிதும் நிக்ஷித்தம் கரளம் கலே நகிலிதம் நோக்கியமேவத்வயா. உள்ளையும் விழுங்காமல் வெளியிலையும் துப்பாமல் இப்படி வச்சுருக்கீங்கள. நிஜமாக இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து அதை காப்பாற்றணுங்கிற ஒரு விவகாரம். இது என்ன பண்ணுறது? இந்த நீலகண்டலீலையை நினைச்சாலே நமக்கு ஏதாவது விஷம் மனசுல இருந்தா எல்லாம் போயிடும். தெரியாம ஏதோ விஷங்கள் சாப்பிட்டு இருக்கலாம். இனிமேல தேழு பாம்பு வெள்ள கண்டாலும் இந்த நீலகண்டலீலை கேட்ட மாத்திரத்தினால அத்தனையும் போயிடும். அப்படி வசத்தியான ஒரு ஸ்வரூபம். மனசுல எத்தனையோ எண்ணங்கள் இருந்திருக்கலாம், கெட்ட எண்ணங்கள் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். தெரிஞ்சு பகவானை பூஜை பண்றவாளோ பகவான் நல்ல வழியில இருக்கிறவாளுக்கோ எண்ணமானது இன்னத்தரை கெடுக்கணும்னோ இன்னத்தருக்கு அபகாரம் பண்ணணுங்கிற எண்ணம் சாதாரணமாக வராது. ஆனாலும் தெரியாம உள்ள ஏதாவது இருந்தா அதுவும் போயிடுமா? அப்படி அழகான ஒரு லீலை. ஆகையால் தான் இந்த லீலையை சொல்றதுக்காக இன்னொரு ஸ்லோகம் போட்டார். ஜுவாலோக்ரஸ்த கலாமராதி பயத ஸ்வேல கதம் வாத்வயா திருஷ்டா கிஞ்ச கரே திருதா கரத்திலே கிம் பக்வஜம் பூபலம் ஜிஹ்வாயாம் நிஹிதஸ்த சித்த குட்டிகாவா கண்டதே தே பிருதக்கிந்தே நிலமணிர் விபூஷணமயம் சம்போ மகாத்மன் வதா. ஹே பரமேஸ்வரா, மகாத்மாங்கிற உயர்ந்ததான ஒரு எண்ணம் உள்ளவர். மனுஷாளுக்கு நான் சௌக்கியமா இருக்கணும்னு எண்ணம் இருக்கும், நம்ம குடும்பம் சௌக்கியமா இருக்கணும்னு எண்ணம் இருக்கும். இந்த குடும்பம் சௌக்கியமா இருக்கணும்னு எண்ணம் இருக்கிறவாளே வசதி, நான் மட்டும் க்ஷேமமா இருக்கேன்னு நினைக்கிறவாள் தான் ரொம்ப பேர். அம்மா மட்டும் தனக்கு சாப்பாடு இல்லாத போனாலும் குழந்தைகள் சாப்பிடணும்னு கொடுக்கிறவள் சாதாரணமாக. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறது அதை விட வசதி. கிராமம் சௌக்கியமா இருக்கணும்னு சோசியல் சர்வீஸ் பண்றா பார்த்தேளா, அவா அதை விட வசதி. நம்ம மட்டும் இல்லை, எல்லா பிராணிகளும் சௌக்கியமா இருக்கணும் அப்படி, ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும் அப்படி. ஜனங்கள் மட்டும் இல்லை, என்விரான்மெண்ட் எல்லாமும் சௌக்கியம் இருக்கணும். பசங்கள் வந்து மரங்கள் காடுகள் இவைகள்லாம் வெட்டாம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற பார்த்தா அதை விட வசதி. ஆனா எங்க பரமேஸ்வரன் மகாத்மன் உலகம் முழுக்க எல்லாம் சௌக்கியமா இருக்கணுமா? நமக்கு விரோதமா இருக்கக்கூடியதான நாடுகள்ல இருக்கக்கூடியதான மனுஷியால் சௌக்கியமா இருக்கணும். இப்படிப்பட்டதான எண்ணம் உண்டா? அதனாலதான் மகாத்மன் வதா ஏ பரமேஸ்வரா சொல்லப்பா. என்ன எனக்கு ஒரு சந்தேகம் அப்பா, ஜுவாலோக்ரஸ்த கலாமராதி பயதா. மகாஜ்வாலையோட வந்துட்டு இருக்கு, எரிச்சுண்டு வந்துட்டு இருக்கு. சகல அமராதி பயதா, எல்லா தேவதைகளுக்கும் எல்லோருக்கும் அதிபயத்தை கொடுக்கக்கூடியதான அப்படிப்பட்டதான அந்த விஷத்தை என்னமா நீங்க பார்த்து பார்க்கவே முடியலையே? சில பொருளை நீங்க பார்க்க முடியாது. நான் பார்க்கறேன் பார்க்கறேன், எதை பார்க்க வேண்டாம்னு சொன்னாலும் அதை பார்க்கிறோம். சூரிய கிரகணம் வரும் பொழுது பார்க்க வேண்டாம்னு ரொம்ப பேர் சொல்றான், சாஸ்திரம் சொல்றது. அதை போய் பார்க்கறோம், இங்க இருந்த போறாது செலவு பண்ணிட்டு பிளானட்டோரியத்துக்கு போய் போய் பார்க்கணும். ஏண்டாண்ணா வேண்டான்னு சொல்லியிருக்கேன், அதை பார்த்தா ஒரு சொந்தம், நான் பார்த்தேனேங்கிறான். எதற்காக பார்க்க வேண்டான்னு சொல்லணும். அந்த சூரியனை இன்னொரு கிரகமானது அதை அப்சர்ட் பண்றது, அந்த கிரணங்கள் மேல வரல, அந்த கிரணங்கள் தடப்பட்டு பிரிஞ்சு ஏதாட்ட விதமா வருது. வரும்பொழுது ஏதாவது ஒரு கிரணம் அதில் இருக்கக்கூடியதான கிரணங்கள்ல சில கிரணங்கள் நம்ம கண்ணுக்கு அபகாரம் பண்ணக்கூடியதாக இருக்கும், இருக்கலாம். அது பட்டதுன்னு வச்சுங்களேன், இந்த கண்ணானது கெட்டு போயிடும். இது அனாவசியமான வம்பு தானே. சோ இப்ப என்ன பார்க்கப்படாதுன்னு இல்ல, பார்த்துன்னா சான்ஸ் இருக்கு உங்க கண்ணுக்கு அபகாரம் வரத்துக்க, அதனால பார்க்க வேண்டாம்னு சொல்லிருக்கு. கண்ணு ஏதாவது அடிபட்டது, அதுக்கு ஏதாவது அபகாரம் ஆச்சு, கண்ணு போயிடுதுன்னா அது எவ்வளவு கட்டம் வாழ்க்கையில, நீங்களா வரவழைச்சுக்கணுமா? அதனால்தான் வேண்டாம்னு சொல்லிருக்கு. எத்தனையோ ரேஸ் வேணா, இன்ஃப்ராரெட் ரேஸ் அது இதுங்கிறானே, அது மாதிரி ஏதோ ஒரு ரேஸ் எல்லாருக்கும் வருமா சார்? யாருக்கு வரும், யாருக்கு தெரியும்? அந்த ஒரு ஆங்கிள் வந்து கண்ணுல பட்டதையானால் படலாம், அதுக்காக வேண்டாம்னு சொல்லும். சச்சர் தேவ இதம் இதம் அப்படிங்கிறது வேதம். அந்த கண்ணு எந்த கண்ணுல விழறதோ அந்த கண்ணுல ஆகலாம். ஆகையால் இதுக்கு நீங்க வரவழைச்சுக்க வேண்டாம். ஆகையால சூரியனை கிரகண சந்தர்ப்பத்துல பார்க்க வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லும். அதே மாதிரி சில கிரணங்கள் உள்ள போகுமையானால், அந்த வயத்துல பிள்ளையாண்டா இருக்கிறவா போகுமையானால், அந்த பையனையும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு, அந்த கிரணங்கள் அதையும் அஃபெக்ட் பண்ணலாம். அதனால வேண்டியது இல்லையே, எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிறேள் அப்படின்னு சொல்றது. ஆனா நம்ம அது வேணும்னு நம்ம பாக்குறோம். சோ சூரிய கிரணங்களை நேரா பார்க்க முடியாது, அதுக்காக கூலிங் கிளாஸ் போட்டு பாக்குறதோ இல்ல பிளானட் வர்றதுக்கு போய் பாக்குறதோ, இன்னும் சில பேர் ஜலத்தை போட்டுன்னு அந்த ஜலத்துல அதை போய் பார்க்க, அப்படியாவது பார்த்து என்ன ஆகணும்னு பாக்குற. அவளுக்கு அதுல ஒரு கியூரியாசிட்டி, எது வேண்டாம்னு சொன்னா அதை பார்க்கறதுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதே மாதிரி மின்னலை பார்க்க முடியுமோ? நீங்க முடியாது. நம்ம ட்ரை பண்ணி அப்படியே இருந்தாலும் அந்த மின்னல் வர சமயத்துல டக்குன்னு கண்ணை மூடிவிடும். அந்த மின்னல் வர்றதுக்கும் உங்க கண்ணை மூடுறதுக்கு கரெக்டா அப்படி பகவான் தயார் பண்ணி வச்சிருக்காரு. சில பொருளை பார்க்க முடியாது. அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்க்கணுங்கிறார். இதான் நீ இந்த கண்ணால பார்க்க முடியாதுப்பா. திவ்யம் ததாமி தே சட்சு, வேற ஜோதிஷான பதார்த்தத்தை பார்க்கக்கூடியது, பார்க்க உகந்ததான ஒரு கண்ணை நான் கொடுக்கறேன், இந்த கண்ணால பார்க்க முடியாது. என்ன, இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷனுக்கு ஒரு பவர் இருக்கு, அது வரைக்கும் தான் பார்க்க முடியும். அது அதிகமான ஒரு பதார்த்தம் இருந்தாலும், குறைச்சலா இருந்தாலும், சில ஃப்ரீக்வன்சி வந்து அதுக்கு மேல பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது என்னமா நீங்க பார்த்தீங்க எனக்கு சொல்லுங்கிறார். என்ன அவ்வளவு ஜுவாலாக்கரமாச்சு? ஸ்வேல கதம் வாத்மயா திருஷ்டா, ஏன் ஜுவாலோக்ரஸ்த கலாமராதி பயதா, எல்லா அரக்கர் எல்லா தேவதைகளுக்கும் எல்லா அரக்கர்களுக்கும் பயத்தை கொடுத்ததான் அந்த பதார்த்தத்தை மற்ற தேவதைகள்லாம் ஓடி போயிருக்கும் காலத்தில், பயந்து ஓடின காலத்தில் உங்களால மட்டும் அதை எப்படி நின்று பார்க்க முடிஞ்சது? அவளால பார்க்க முடியலையே, ஒடின போயிட்டு இருக்கா, எப்படி பார்த்து? அலோக்ரஸ்த கலாமராதி பயதா ஸ்வேல கதம் வா ஸ்வயா திருஷ்டா, கதம் கேன பிரகாரேனா, எந்த விதமா பார்த்து சொல்லுதா? சரி, பார்க்கறத படம் இருக்கட்டும், பார்க்கவே முடியாத பதார்த்தத்தை பார்த்து அதை என்ன பண்ணினேள், அதை கையால் என்ன வாங்கிட்டேள், கிஞ்ச கரே திருத கரதலே கிம்பக்வஜம் பூபலம், இன்னுமா அழகி இன்னுமா வாங்கிட்டு இருக்கல சுவாமி, நீங்க அதை நீங்க எப்படி வாங்கினீள்? அது என்ன இளந்தம்பழமா? அது பழுத்த இளந்தம்பழம் மாதிரி அப்படியே ஆனந்தமா வாங்கிட்டேட கையில. எரிச்சு விடாதவா? அதுவும் எரிச்சுண்டே வரது, எரிச்சுண்டு வரக்கூடியதான ஒரு பதார்த்தத்தை தைரியமா கையில வாங்கிட்டேன்னு சொன்னா, அது ஏதோ இளந்தம்பழம் மாதிரி தானே வாங்கிட்டு இருக்கேன், நீங்க சாப்பிடறதுக்காக வாங்கிட்டா போலன்னா தெரியல. அந்த ஒரு பதார்த்தம் என்னமா உங்களால முடிஞ்சது? கிஞ்ச கரே திருத கரதலே கிம்பக்வஜம்பூ பலம், பழுத்ததான அந்த பதார்த்தம், அது ஏதோ ஒரு பழம் மாதிரின்னா இங்கே வாங்கி வச்சுருக்கள், அது ஒன்றும் தெரியலையே சுவாமி. அதோட இல்லை, இப்படி இருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணேள், அது ஜிஹ்வாயாம் நெஹி தச்ச சித்த குடிக்கா, வாயில் என்ன ஒன்று போட்டுருக்கள், ஏதோ அப்படி இருந்தால் என்ன வாயில் போட்டுருக்கல, என்ன சுவாமி இது, எதை வாயில் போட்டுப்போம் ஜென்ரலாக நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், எது சுவையாக இருக்கோ, எது நன்னா இருக்கோ, எது சரீரத்துக்கு நல்லதை பண்ணுமோ அதனா நீங்க வாயில போட்டுக்கணும். அது அதை விட்டு விட்டு நீங்க பாட்டுக்கு இது ஏதோ மாத்திரை சாப்பிடுறா போல, இந்த சித்த குட்டிக்கா மாத்திரை சாப்பிடுறா போல போட்டுருக்கீங்க நீங்க, அது என்னமா போட்டுருக்கல சொல்லு, எனக்கு தெரியலையே விவகாரம். ஜிஹ்வாயாம் சித்த குட்டிக்கா, சித்த குட்டிக்கா, இந்த சித்த கொடுக்கிற குட்டிக்க சித்தாள், அது என்ன கொடுப்பான்னு தெரியாது. சாதாரணமான டாக்டர்கிட்ட போனா டாக்டர் மருந்து கொடுக்குற, இந்த மருந்து அது எப்படி இருக்கு தெரியுமோண்ணா, சிலது கசப்பான மருந்து இருக்கும், சிலது சாதாரணமாக வாயில் போட்டுக்கிறா போல இருக்கும், கசப்பான மருந்து இருந்ததுன்னா நாக்கில் அது போட்டுனா ரொம்ப சிரமப்படும். அதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த கேப்சியூலாக பண்ணி கொடுக்குறோம். அதுனா அந்த சுவையானது நமக்கு அது ரொம்ப கசப்பாக கசக்கிற மருந்தாக இருந்தால் அல்லது காரமாக இருக்கிற மருந்தாக இருந்தால் அது நாக்குக்கு தொடப்படாது. நாக்கில் தொட்டால் அந்த கசப்பு நாக்கை விட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் இவ கஷ்டப்படப்படாதுன்னு அதுக்கு ஒரு கேப்சியூல் பண்ணி அதுக்குள்ளே அந்த பொடியை போட்டு அனுப்புகிறான். அது என்னாச்சு, அது வந்து நம்ம நாக்குக்கு அது ஒன்றும் கஷ்டத்தை தெரிவிக்காதுங்கிறதுக்காகத்தானே அப்படி பண்ணுறாள். இது சாதாரண டாக்டர் பண்ணுற வேலை. இதே மாதிரியே ஆயுர்வேத டாக்டராக இருந்தால் என்ன பண்ணுறது, அதை போட்டுட்டு தேனில் குழைச்சி சாப்பிடுங்கிறான். அது கசக்கிறா இருந்தால் தேனில் குழைச்சி சாப்பிடுங்கோ. இப்போ என்னாச்சு, அந்த கசப்பு அதிகமாக தெரியாது. அதுக்கெல்லாம் உண்டு, தேனோட சாப்பிட்டா ஒரு பலம், பாலோட சாப்பிட்டா ஒரு பலம் அப்படின்னு அதுக்கு தகுந்த அனுபானம் மனு பேர். இருந்தாலும் ரொம்ப கசப்பாக இருந்ததுன்னா அதுக்கு அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக சிலதும் பண்ணலாம். ஆனால் இந்த சித்தாள்னு சில பேர் இருக்கா, அந்த சித்தாள் என்னன்னு அவளுக்கு வந்து எதை கொடுக்கணும்னு அதெல்லாம் ஒரு நிர்பந்தமே கிடையாது. கொஞ்சம் மண்ணு பூமியிலேருந்து எடுத்து கையில் அப்படியே சுவைச்சு அதை சாப்பிடுங்கிறான். நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, முதல்லையே கிட்னியில் ஸ்டோனுங்கிறான், வயதில் இவர் வேற கல்ல வேற கொடுக்குற என்ன சுவாமி இதுன்னு அதெல்லாம் ஒன்றும் அவளோட பேச முடியாது. ஒரு ஆடா தொடை இலை இருக்க பார்த்தால அதுக்கு பேரே ஆடும் தொடாது, அதனால தான் ஆடா தொடை இலைன்னு அந்த பிச்சு நன்னா கற்று சாப்பிடுங்கிற. ஆனால் கவலைப்படாதீங்கோ, அது சாப்பிட்டா குறைஞ்சி விடும். எந்த வியாதி மருந்துக்கு குறையலையோ, எந்த வியாதி எதுக்கும் சரிய இடம் கொடுக்கலையோ, அது அந்த சித்தர் கையால் கொடுத்தா போயிடும். அதான் அவளுக்கு சித்தாழ்ந்து அணிமா மகிமா செய்வ கரிமா லகிமா ததா பிராப்தி பிராகாமியமீசித்வம் வசித்வஞ்ச அட்ட சித்தைய எல்லாம் வசமாயிருத்து அவருக்கு. பிராணிகளாகட்டும் மரங்களாகட்டும் எல்லாமே அவருக்கு வசமாயிருத்து. ஆனால் அதை வந்து அட்டைஸ் பண்ணிக்க மாட்டேன். சாதாரண மனுஷன் சின்னதாக இருந்தால் லெட்டர் போட்டு பெரிய போர்டு போட்டு வாங்கோ வாங்கோ நான் எல்லாத்தையும் குறைச்சி வைக்கிறேன் இவ்வளோ காசு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டே இருக்கார். ஏன், அவருக்கு எனக்கு இது வேணுங்கிற எண்ணம் இல்லை, இவர் ஊரில் இருக்கிற எல்லோரையும் சரி பண்ணணுங்கிற எண்ணமும் இல்லை. அதை பார்க்கணும், அவருடைய சித்தருடைய ஸ்டேட்டஸ் என்ன, உலகத்தில் மனுஷால் கஷ்டப்பட்டு இருக்காளே அவளுடைய கஷ்டத்தை போக்கணுங்கிற எண்ணமும் அவருக்கு இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து கேட்டால் தாங்க முடியலேன்னு கேட்டால் அப்பத்தான் அவருக்கு அந்த மனசை இறங்கி அது பண்ணுவார். ஏன்னா ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்டதான உலகத்தை மாற்றணும்னு என்னால் எனக்கு சக்தி இருக்கு, நான் மாற்றணுங்கிற எண்ணமும் அவளுக்கு இல்லை. அப்படிப்பட்டதான சித்தாள் அவள் ஏதோ ஒன்றை கொடுப்பா, அதை நமக்கு மேலோட பார்க்கறதுக்கு அது ஏதோ விசித்திரமாக இருக்கும். உடம்பு சரியில்லைன்னு ஏதோ ஒரு காட்டில் இருக்கக்கூடியதான காயையும் ஏதோ உபயோகம் இல்லாத இலையும் கொடுக்குறாரே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் கவலையப்படப்படாது. ஏன்னா இந்த பொருள் வெறுமனை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொடுக்கிறார். ஆனால் விவகாரம் என்னன்னார், அவருடைய மனசில் இருக்கக்கூடியதான இச்சா சக்தி அதுதான் உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள்லாம் நிற்கிறது. ஸ்ரீதர ஐயாவாள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாட்டுக்கு என்ன பண்ணார், அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் ஒன்றும் இதை பற்றி விவகாரம் இல்லை. யாரோ ஒருத்தர் அவர் ஆத்தில் பூசணிக்காய் காய்ச்சதுன்னு சொல்லி முதல் பூசணிக்காய் அவர் அவர் என்ன சமைச்சா போடுறார், கொழுந்து கொடுத்தார். அவர் ஒன்றும் சொல்ல சரியிட்டார், அவ்வளோதான் விவகாரம். அவர் ஆத்துக்கு அவருக்கு சகாயம் பண்ணுறதுக்காக அவர் ஒருத்தர் வந்துட்டே இருந்தார். அவர் என்ன பண்ணார், அவரும் இதை கவனிக்கலை. ரொம்ப ஏழை, பரம ஏழை. அப்போ அந்த பழைய காலத்தில் அப்படித்தான் இருந்தது. இப்போ தானே 4 லட்சம் ஒரு மாதத்துக்கு சம்பளம், 10 லட்சம் சம்பளங்கிறாங்களாம் ஒன்றுமே கிடையாது. ரூபாவை பார்த்ததே ரொம்ப கஷ்டம்னு அப்பெல்லாம். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 100 ரூபாய் சம்பளம்னா ரொம்ப பெரிய அளவு. இப்போ விவகாரம் என்னடா ஆச்சுன்னார், அப்படி அவர் ரொம்ப ஏழ்மையா இருந்தவர், இவருக்கு ஒன்று தினம் பக்தியா சகாயம் பண்ணிட்டு போயிட்டு வந்திருந்தார். ஒரு நாளைக்கு நான் பார்த்து மாமி சொன்னார், இத்தனை நாளை பண்ணிருக்கலை ஏதாவது ஒரு சித்தர் சித்தருங்கிற ஏதாவது கொஞ்சம் கேட்கப்படாத அவர். இவரும் பார்த்தார், என்ன கேட்கறது, நான் தான் பார்த்துட்டு இருக்கேனே, யாராவது கொண்டு வந்து கொடுத்தா இவர் சாப்பிட்றார், இல்லைன்னா பட்னியா இருக்கார். அவர்கிட்ட போய் ஏதாவது கொடுத்து எப்படி கேட்க முடியும், சில நாள் 4-5 நாள் பட்னியாவே இருக்கார். அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கார், என்ன பண்றாருன்னு தெரியலையே. சரி, இருந்தாலும் மாமி சொன்னாலேன்னு போய் கேட்கணும்னு கேட்டார். அப்படியே பார்க்கறாராம், என்னத்தை கொடுக்கறதுன்னு. அந்த மூலையில் ஒரு பூஜனுக்காருக்கு எடுத்துன்னு போனார். ஏண்டன்னார், நாளைக்கு ஸ்ரார்த்தம், ஸ்ரார்த்தத்துக்காக கேட்கிறேன், இந்த பூஜனுக்காக கொண்டு போங்கிறேள். சரி, இப்போ சித்தர் சொல்லிருக்கார பக்தி, ஆனால் அது எடுத்துன்னு போனார். அந்த மாமி பார்த்தார், ஸ்ரார்த்தத்துக்கு பூஜனுக்காக கொண்டு வந்தேன்ல, அது சமைக்கிறதா, சே அதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னு அந்த மூலையில் போட்டேன். கோப்பம் வேறு, இவரோ ஒன்றும் கொண்டு வரல, குழந்தை புதுசுன்னு கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு கோவிச்சுட்டு ஒரு மூலையில வச்சு விட்டார். அப்படியே ஆச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, இவரே ஒரு 15 நாள் ஆச்சு, அதுக்கு மேல அங்கே கொண்டு வந்துட்டா இன்னொரு 15 நாள் ஆச்சு, ஒண்ணுமே கவனிக்கல. பூஜனைக்காய் மட்டும் என்னன்னா அது உள்ளேயே அழுகின்னு இருக்கும், அது அழுகின பதார்த்தம் வெளிக்கு தெரியவே தெரியாது. கொஞ்ச நாள் ஆச்சு, என்னாச்சுன்னா யாரோ ஒரு குழந்தை அந்த மேல போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்ததுன்னா என்னாச்சுன்னா வெடிச்சது, உள்ள பார்த்தா எல்லாமே டைமண்ட் பொறுமா. அது வேணும்னு வச்சாரா, அவர் கொண்டு வந்து வச்சாரா, அவர் ஒண்ணுமே இல்லையே. ஏன் இவர் நினைச்சார், பரம ஏழையா இருக்கேன், சார்த்தத்துக்கு கூட ஒண்ணும் இல்லையேன்னு நினைச்சார். இவருக்கு நல்லது ஏற்பட்டும் நினைச்சார், அத்தனை டைமண்ட் ஏற்பட்டது ரொம்ப அவர் பார்த்தாராம். இவ்வளவு காசு கொடுத்துறேன்னு, காசா நான் கொடுத்தேனா அப்படிங்கிறார் அவர். இப்படி ஒரு சரித்திரம் எப்படின்னா, அது சித்தாள், அந்த சித்தாள் கொடுத்த குடிக்க மாதிரி வேலை போட்டுக்காவா கண்டதே தேவதா கிம்வா கிம் தே நீலமணிர் மயம் சம்போ மகாத்மன் வதா. ஹே பரமேஸ்வரா, இது உங்களுடைய கழுத்தை கருப்பாக்கிது. இந்த சித்த குட்டிக்கு என்ன பண்ணித்த, உங்க கழுத்தை கருப்பாக்கிடுது. கருப்பாக்கினது இப்ப பார்த்தா ஏதோ கழுத்துல நீளமாக ஒரு மணியை போட்டுன்ற மாதிரி ஒரு நிலை கொடுத்துருக்கேன். ஏ பரமேஸ்வரா, என்ன தப்பா இந்த விசித்திரம், என்னது ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியலையே, கொஞ்சம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க, இதை புரியும்படி பண்ணுங்க அப்படின்னு. அலோக்ரஸ்த கலாமராதி பயதேல கதம் பாத்வயா திருஷ்ட கெஞ்ச கரே திருத கரதலே கிம் பக்வ ஜம்பூபலம் ஜிஹ்வாயாம் நிஹிதஸ்ய சித்த குட்டிகா வா கண்டதே தே பிரதஹ கிம் தே நீலமணிர் விபூஷணமயம் சம்போ மகாத்மன் வதா அப்படின்னு. அந்த நீலகண்ட லீலையே ஒரு 2 ஸ்லோகத்தில் அழகாக சொன்னார். இதுக்கு மேல முக்திக்கு காரணமா இருக்கிற பக்தியை பத்தி நான் சொல்றேன்னு அடுத்தா சொல்லியிருக்கார். இதை